நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் அல்லாஹு தாலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், சலாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை, புத்திமதிகளை, போதனைகளை ஏற்று நடந்த சஹாபாக்கள், கிளையார்கள், தோழர்கள், நல்லோர்கள் அனைவர் மீதும் உண்டாவதான். புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றி செல்ல வந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அவனது கட்டளைகளை நாம் விளங்கி அவைகளை நமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், பாவங்கள், தடைகள், விலக்கல்கள் அல்லாஹுவினால் தடை செய்யப்பட்ட விடயங்களை நாம் விளங்கி அதிலிருந்து தவிர்ந்து நடந்து கொள்வதோடு, நம்முடைய பொறுப்பில் உள்ளவர்களையும் பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறும், எல்லா வேளையிலும் வல்ல அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தாலா உலகத்திலே மனிதனை படைத்து மனிதன் நடக்க வேண்டிய முறைகளை அல்லாஹு தாலா தெளிவுபடுத்தி இருக்கிறான். இரண்டு வழிகளை இறைவன் மனிதனுக்கு அறிமுகம் செய்திருக்கிறான். வஹதைனாஹு நஜ்தைன், ஒன்று நேர்வழி, மற்றது வழிகேடு. செய்ய வேண்டியது நன்மை, நாம் விட வேண்டியது பாவங்கள். நன்மையை செய்கின்ற போது அந்த நன்மையின் காரணமாக மனிதன் இந்த உலகத்திலும் அதற்குரிய பிரதிகூலிகளை கண்டுகொள்ளுகின்றான், ஆகிரத்திலும் பார்க்க முடியும். ஆனால் நம்மிடத்திலே ஒரு தவறான எண்ணம் இருக்கிறது, நன்மை செய்கின்ற போது ஆகிரத்தில் தானே கிடைக்கும், இந்த உலகத்தில் எதுவும் கிடைக்கப் போவதில்லை என்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கிறது. அப்படி இல்லை, நன்மை செய்தால் இந்த உலகத்திலே முதலாவது கிடைக்கும். தொழுதா என்ன கிடைக்கும்? ஆகிரத்தில் சொர்க்கம் கிடைக்கும். இல்ல, இந்த உலகத்தில் இருக்குது, அதுக்கு பின்னாலதான் ஆகிரத்தில். நன்மைகளுக்குரிய கூலிகளை அல்லாஹ் உலகத்திலே வைத்திருக்கின்றான். குர்ஆனும் சொல்லுகின்றது, மன் அமில ஸாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. யார் ஆணோ பெண்ணோ சாலிஹான அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலே நாம் மனமான, நிம்மதியான, பிரச்சனைகள் அற்ற ஒரு சந்தோஷமான வாழ்வை நாம் வைத்திருக்கின்றோம். நன்மை செய்பவர்களுக்கு உலகத்திலே நல்ல வாழ்வு இருக்கிறது என்று குர்ஆன் சொல்லுகின்றது. பிறகுதான் ஆகிரத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வலநஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். செஞ்ச அமல்களுக்குரிய அழகான கூலியை நாம் மறுமையிலே வைத்திருக்கின்றோம். உலகத்தில் முதலாவது கிடைக்கும். அது நீங்கள் என்ன செய்தாலும் சரி, ஒரு நன்மை செய்ய நினைத்தாலும் அதற்கும் நன்மை பதியப்படுகின்றது. ஒரு பாவத்தை செய்ய நினைத்து பிறகு விட்டு விட்டீர்கள், வேண்டாம், ஏன் செய்யறது, விட்டுவோம், விட்டுட்டீங்க. பாவம் செய்ய நினைத்து அதை செய்யாமல் விட்டதற்காக ஒரு நன்மை பதியப்படுகின்றது. எனவே நன்மைகள் செய்பவர்களுக்கு உலகத்திலே கூலிகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். பிறகுதான் சக்கராத்தோடு ஆரம்பிக்கின்ற மறு உலக வாழ்விலே அவருக்குரிய அந்த பிரதிகூலிகள் எல்லாம் இருக்கின்றன. இதே போன்று சிலர் நினைக்கிறார்கள், பாவம் செஞ்சா ஆகரத்தில் தானே, பாவம் செஞ்சா தண்டனை கபிரில் தானே, அது நரகத்தில் தானே. இல்ல, உலகத்தில இருக்கிறது பாவத்துக்கான தண்டனைகள், உலகத்தில் அதுக்கப்புறம் ஆகரத்தில். அதையும் குர்ஆன் சொல்லுகின்றது, மன் அரத அன் திக்ரி, என்னை மறுத்தவர்கள், என்னை புறக்கணித்தவர்கள், எனது வழிகாட்டலை பின்பற்றாதவர்கள், தவறு செய்தவர்கள், பாவங்கள் செய்பவர்கள், இன்னலஹு மைஷதன் தங்கா, இந்த உலகத்திலே அவருக்கு நாம் நெருக்கடியான வாழ்வை வைத்திருக்கின்றோம். பாவம் செய்பவர்கள், தவறான வழிகளிலே செல்லுபவர்களுக்கு ஒரு நெருக்கடியான வாழ்வை, நிம்மதி இல்லாத வாழ்வை, பிரச்சனைகள் சூழ்ந்த வாழ்வை நாம் வைத்திருப்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, அதுக்கு பிறகுதான் ஆகரத்தில் துனியால ஈக்குது செய்யற பாவத்துக்கு தண்டனை, அதுக்கு பின்னால ஆகரத்தில். பாவம் செய்தவர்களை உலகத்திலே அல்லாஹ் சோதிப்பான், பிறகு அடுத்த கட்டமாக அவனை நாம் ஆகரத்திலே கண் பார்வையற்ற குருடனாக எழுப்புவோம், குருடனாக எழுப்புவோம், கண் விளங்காது. யாரு? சரியான வழியில் செல்லாத அந்த பாவி குருடனாக எழுப்புவோம். அவன் கேட்பான், உலகத்திலே அழகாக பார்த்து கொண்டிருந்தேனே, கண் விளங்கியதே, இப்பொழுது நான் குருடனாக இருக்கிறேனே, ஏன் என்னை குருடனாக ஆக்கினாய்? அல்லாஹ் சொல்லுவான், கதாலிக்க அதத்க ஆயாத்துனா ஃபனசீதஹா வ கதாலிக்கல் யௌம துன்ஸா. எங்களோட அத்தாட்சி உனக்கிட்ட வந்துச்சு, தெளிவுகள் உன்னை தேடி வந்தது, மார்க்க விளக்கங்கள் உன்னை வந்து சேர்ந்தது, ஆனால் நீ எங்களை மறந்தாய், எமது கட்டளைகளை உதாசீனம் செய்தாய், இன்று உன்னை நாம் மறந்து விட்டோம், பொட்டையனாக மாற்றிவிட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஜ்ரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நன்மை செய்கின்ற போது உலகத்தில் அதுக்குரிய ரிசல்ட் பார்க்கலாம். இப்படி சொல்லுகின்றார்கள், இன்னலில் ஹசனதி பயான் ஃபில் வஜ்ஹ், ஒரு மனிதன் நன்மை செய்தால் அவனுடைய முகத்திலே ஒரு பிரகாசத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். நன்மைக்கு பிரகாசம் இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது, கருத்தவனாக இருப்பான். ஆனால் நன்மை செய்கின்ற போது முகம் வெளிச்சமாக இருக்கும், கருப்புக்குள்ளே ஒரு வெளிச்சம், அசிங்கத்துக்குள்ளே ஒரு பிரகாசம், இது நன்மையின் பிரதிகூலியாக இருக்கிறது. இன்னலில் ஹசனத்தி பயான் ஃபில் வஜ்ஹ் வ நூரன் ஃபில் கல்ப், நன்மை செய்கின்றவனுடைய மனசு உள்ளம் இருக்கிறதே, அது எப்பொழுதும் ஜொலித்துக் கொண்டே இருக்கும், வெளிச்சத்தோடு இருக்கும், அங்கே இருள் இருக்காது. ஏன்? நன்மை செய்கின்றார். அடுத்ததாக நன்மைக்கு கிடைக்கிற கூலியை சொல்றாங்க, வக்கூவத்தன் ஃபில் ஜிஸ்ம், இவனுடைய உடம்பிலே அல்லாஹ் சக்தியையும் வலிமையையும் ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்துவான். நன்மைக்கு உடல் தேகாரோக்கியம் இருக்கும். ரசூலுல்லாஹும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், நீங்கள் இரவு நேரத்திலே தஹஜ்ஜுதிலே எழும்புகின்ற பழக்கத்தை ஏற்படுத்துங்கள். தஹஜ்ஜத்துக்கு எழும்புங்க, சுபஹுக்கு முந்தி எழும்புங்க, இந்த பழக்கத்தை ஏற்படுத்துங்க. இன்னஹா தஅபுஸ் ஸாலிஹீன், இது சாலிகான நல்லவர்களுக்கு இருந்த பழக்கம், நீங்களும் அந்த பழக்கத்தை பழகுங்க. அதிகாலையில் தஹஜ்ஜுதிலே எழும்புகின்ற பழக்கம் இருக்கிறதே, முத்ரிதத்துன் லித்தாயி அனில் ஜஸத், உடம்பிலிருந்து நோய்களை கலட்டி எறியக்கூடிய சக்தி இருக்கிறது, நோயில்லாத வாழ்வு இருக்கிறது தஹஜ்ஜுதுக்கு எழும்புறவங்களுக்கு. ஏன்? ஃபில் பதன், உடம்பிலே அல்லாஹ் சக்தியை போடுகின்றான். யாருக்கு? நன்மை செய்பவர்களுக்கு. 70-80 வயசு இருக்கும், மழை பெய்தாலும் பள்ளி வாசலுக்கு சுபகுல முன் சப்புல நிற்பாரு, முதுகு வளைஞ்சிருக்கும், வயோதிபத்தின் காரணமாக தொழுகையை விட மாட்டாரு. அல்லாஹ் அந்த உடம்புல கொடுக்கிற சக்தி. ஆனால் இன்று வாலிபர்கள், ஜிம் செய்பவர்கள், பல விளையாட்டு வீரர்கள் சக்தி இபாதத்தில் காட்டும், சுபஹுக்கு ஆக்கல் இல்லை, ஃபஜ்ருக்கு ஆள் இல்லை, 150 டிப்ஸ் எடுக்கிறாரு, 100 டிப்ஸ் எடுக்கிறாரு, 10 பேரை விரட்டி அடிக்கிறார், மல்யுத்தம் செய்கிறார், போட்டிகளில் முதலாவது வருகிறார். அவருடைய உடம்பை தூக்கிக் கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய இந்த சுபஹுடைய தொழுகையை ஆரம்ப சஃபிலே இருந்து
அந்த தொழுகையை நிறைவேற்றுகின்ற சக்தி அவருக்கு கிடையாது. பலவீனம். ஏன் பாவம்? நன்மை இருக்கிறதே, உடம்பிலே சக்தியை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான், இபாதத்துக்களை செய்கின்ற வலிமையை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். அடுத்ததாக சொன்னார்கள், وَمُحَبَّةً فِي قُلُوبِ الْخَلْقِ, நன்மை செய்பவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா மனிதர்களுடைய உள்ளத்திலே ஒரு அன்பை, ஒரு நேசத்தை, ஒரு பாசத்தை, அவரோடு ஒரு இரக்கத்தை, அவர் பற்றிய ஒரு நல்லெண்ணத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றார். இது நன்மை, உலகத்தில் கிடைக்கிற கூலி. இதனுடைய மறுபுறம் இருக்கிறது. சொன்னார்கள், இன்னலிஸ்ஸையாத்தி, நீங்கள் பாவம் செய்தால், பாவம் செய்தால், அவர்கள் சொன்னார்கள், சவாதன் ஃபில் வஜ், உங்களோட முகம் அங்கே இருள் இருக்காது, அங்கே பிரகாசம் இருக்காது. முகம் அவர் வெள்ளையரிப்பாரு, வெள்ள தோல், வெள்ள குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் நன்மை செய்யாததன் காரணமாக, பாவங்கள் செய்வதன் காரணமாக அவரது முகத்தில் ஒரு வகையான இருள் அங்கே காணப்படும். வெள்ளைக்குள்ளே அங்கே ஒரு இருட்டு இருக்கும். வதுல்மதன் ஃபில் கல்ப், அவருடைய உள்ளம் இருளடைந்து போய்விடும். இருட்டாயிரும் கல்புல இருட்டு. அடுத்தது வதுஃபன் ஃபில் ஜிஸ்ம், உடம்பிலே அல்லாஹு தஆலா பலவீனத்தை ஏற்படுத்துவான். பலவீனம், பாவம் உடல் பலவீனத்தை உண்டு பண்ணும், உடம்பிலே நோயை கொண்டு வந்து சேர்க்கும். தொடர்ந்து சொன்னார்கள், வஸ்ஸகமன் ஃபில் பதன், உடம்புல அவன் உடல் ரீதியான நோய்கள் அவனுக்கு ஏற்படும். நன்மை செய்யாதவன், பாவம் செய்கின்றவன் பல வியாதிகளை சந்திப்பான். சமூகத்திலே இவனை பற்றிய ஒரு வெறுப்பு உணர்வை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவான். எல்லாரும் இவனை வெறுப்பாங்க, இவனோடு இரக்கம் காட்ட மாட்டார்கள். ஏன்? இவன் செய்கின்ற பாவத்தினால் அல்லாஹு தஆலா கொடுக்கின்ற ஒரு சோதனை இது. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவேதான் பாவம் என்பது அதை நாம் தௌபா செய்து அழித்துவிட வேண்டும். பாவத்தை தௌபா செய்யாமல் எங்களோடு வைத்துக் கொண்டால் அந்த பாவம் இன்றோ நாளையோ வார மாசமோ அடுத்த வருஷமோ அது எங்களை அழிக்கும். நாம் பாவங்களுக்கு தௌபா செய்து அதனை அழிக்கவில்லை என்றால் அது எம்மை அழிக்கும், அது எங்களை தேடி வரும். பொதுவாக அல்லாஹு தஆலா பாவங்களுக்குரிய தண்டனைகளை பொதுவான ஒரு கருத்து தான் ஆகிரத்தில் இருக்குது. ஆனால் உலகத்திலே அல்லாஹு தஆலா பாவத்தின் காரணமாக எத்தனையோ பேர்களை உடனடியாக தண்டித்திருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களிடத்திலே யஹூதிகள் வந்து ஒரு கேள்வியை கேட்டார்கள், இதற்குரிய பதிலை தாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இரவையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாரண்டு சொல்லிக்கிறாங்க, நான் நாளைக்கு சொல்றேன் உங்களுக்கு, நாளை சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள். ஆனா இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்து விட்டார்கள், ஒரு இன்ஷா அல்லாஹ்வை விட்டு விட்டார்கள். நாளை சொல்லுகிறேன் என்று நேரடியாக சொன்னார்கள். இரவில் வரவிருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவில்லை. என்ன பிழை செஞ்சது? ஒரு இன்ஷா அல்லாஹ்வை விட்டார்கள். இரவையில் வரவிருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரல, அல்லாஹ்விடத்திலிருந்து தூது கொண்டு வரவில்லை. நபி அவர்கள் யஹூதிகளுக்கு வாக்களித்திருக்கிறார்கள், நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், நாளைக்கு உங்களுக்கு விவரமா சொல்றேன். ஆனால் அடுத்த நாள் யஹூதிகள் பார்க்கிறார்கள், ரசூலுல்லாஹ்விடத்தில் எந்த பதிலும் இல்லை, ரசூலுல்லாஹ்விடத்தில் பதில் இல்லை. ரசூலுல்லாவை கிண்டல் செய்கிறார்கள், கேலி செய்கிறார்கள், இவருடைய ஜிப்ரீல் இவரை விட்டு விட்டார், இவருடைய அல்லாஹ் இவரை இடைநடுவிலே விட்டு விட்டார்கள். இப்ப கேட்கிறதுக்கு ஆள் இல்ல, நபி நடுரோட்டில், கேட்ட கேள்விக்கு பதில் கிடையாது என்றெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, பல நாட்களாக ரசூலுல்லாஹ் வருத்தப்படுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். இரவு சந்திக்கவிருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரவில்லை. செஞ்ச பாவம் என்ன? செஞ்ச குற்றம் என்ன? ஒரு இன்ஷா அல்லாஹ்வை விட்டார்கள். அதனால் வந்த சோதனையை பாருங்கள்.
பல நாட்களுக்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார்கள்,
وَلَا تَقُولَنَّ لِشَيْءٍ إِنِّي فَاعِلٌ ذَلِكَ غَدًا إِلَّا أَنْ يَشَاءَ اللَّهُ.
நபியே ரசூலே, இனிமேல் எந்த ஒரு காரியத்தையும் நாளை செய்வேன் என்று சொல்லுகின்ற போது இன்ஷா அல்லாஹ்வையும் சேர்த்து சொல்லிருங்க, அதை சொல்ல மறந்துடாதீங்க என்று புத்தி சொன்னார்கள். செஞ்ச விட்டது ஒரு இன்ஷா அல்லாஹ்வை, ஆனால் பல நாட்கள் அந்த ரசூலுல்லாஹ் நிம்மதியை இழந்தார்கள், சோதனைகள் வந்தது, கேவலமாக காபிர்கள் பேசினார்கள், ஒரு தவறு நிகழ்ந்ததற்காக அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு.
ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய வாழ்விலே ஒரு இன்ஷா அல்லாஹ்வை சொல்லாமல் விட்டதனால் என்ன நடந்தது தெரியுமா? அவர்களுக்கு வாழ்க்கை பூராக அல்லாஹு தாலா குழந்தை பாக்கியத்தை இல்லாமாக்கிட்டார். செஞ்ச பிழை என்ன? ஒரு இன்ஷா அல்லாஹ்வை விட்டார்கள், வாழ்வு பூராக பிள்ளை பாக்கியத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். தவறுகள் என்பது இப்படித்தான் மனிதனை அது உலகத்திலும் சோதிக்கும். தவறுகள், பெரும் பெரும் பாவங்களை எல்லாம் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய சோதனை இன்னும் எனக்கு வரவில்லையே என்று நினைப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலம் யர்னில் லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். தவறு செய்பவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த ஞாபகத்திலே அல்லாஹ்வை அஞ்சுவதற்கு இன்னும் உங்களுக்கு நேரம் வரவில்லையா? குர்ஆன் கேட்கின்றது, தவறுகளை விடுங்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, இன்னர் ரஜுல் லயஹ்ரமுர் ரிஸ்க் பிஸ்ஸன்பி யுஸீபு. மனிதன் செய்கின்ற பாவத்தின் காரணமாக அவனுக்கு அல்லாஹ் ரிஸ்க்குடைய வாசலை தடை செய்து விடுகின்றான். செஞ்ச பாவம் ரிஸ்க்கு தடைப்பட்டு போகும். இது பாவத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய விளைவுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் இருக்கின்ற போது கபிரிலே இரண்டு பேர் தண்டிக்கப்படுவதை அவர்களுடைய அந்த மிருகத்தின் மூலமாக உணர்ந்து கொண்டார்கள். ரெண்டு பேர் கபிரில் தண்டிக்கப்படுறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வமா யுஅத்தபானி ஃபீ கபீர். கபிரில் ரெண்டு பேருக்கு தண்டனை பெரும் பாவம் அல்ல, பெரிய பாவத்துக்கு அல்ல, சின்ன பாவம். சின்ன பாவத்துக்காக கபிரில் ரெண்டு பேர் தண்டிக்கப்படுகிறார்கள். அதுல ஒன்று சொன்னாங்க, அதுல ஒருத்தர் யார் தெரியுமா? ஒன்றுக்கு ரெண்டுக்கு பைத்துட்டு ஒழுங்க சுத்தம் செய்யறது இல்ல, அடுத்தவன் காணிய பிடிக்கல, அடுத்தவனுக்கு பொல்லு வைக்கல, அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யல, செஞ்சது தனக்குள்ளே ஒரு தவறு, பாத்ரூமுக்குள்ள நடந்த ஒரு தவறு, ஒழுங்க ஒன்றுக்கு பைத்துட்டு கழுவல்ல, ஒழுங்க சுத்தம் செய்யல, நஜீசோடு இருந்தார், கபிர்ல தண்டனை. சின்ன பாவம், பெரும் பெரும் பாவம் செய்பவர்கள் கண்ணை துறக்கோணும், விழிப்பாய்க்கோணும். எந்த நேரத்தில் சோதனை வந்து இடியா விழுமென்று சொல்ல முடியாது. பாவங்கள் என்பது அப்படித்தான். இரண்டாவதால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஷா பின் நமீமா. அவர் யாருண்டா? கோல் சொல்லி திரிஞ்சவர். ரெண்டு பேர் நல்லா இருக்கிறாங்க, இவர்த்த ஒரு விஷயம் இருக்குது, இதை சொல்லித்தான் சண்டை வந்துருமா அவங்களுக்கு இடையில? பள்ளிக்கு பள்ளி சண்டை, ஊருக்கு ஊர் சண்டை, குடும்பத்துக்கு குடும்பம் சண்டை, சகோதரர்களுக்கு இடையிலே சண்டை, மகன்மார் தாய் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இடையிலே சண்டை. இது கோல் முட்டுவதன் மூலமாக ஏற்படுகின்றது. சாதாரண விஷயம் இல்ல, ஊரை பிரிக்கிறது, குடும்பத்தை பிரிக்கிறது, நட்பை பிரிப்பது, உறவை பிரிப்பது, உள்ளங்களை உள்ளங்களுக்கு இடையிலே பிரிவினைகளை ஏற்படுத்துவது சாதாரண பாவம் அல்ல. ரசூலுல்லாஹ் கண்ணால கண்டாங்க, கபிர்ல கோல் சொல்லி தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். சொன்னாங்க, இது பெரிய பாவம் இல்ல, ஆனா தண்டனை கபிர்ல. பாவங்கள் என்பது இப்படித்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு மனிதரை பார்க்கின்றார்கள், இடது கையால குடிச்சிட்டு நிக்கிறான், இடது கையால லெப்ட் ஹேண்ட் குடிக்கிறார். இது நம்மளுக்கு கணக்கே இல்லை. கல்யாண வீடுகள்ல ஃபங்க்ஷன்கள்ல இடது வலது தெரியாது. வயசு 57 வயசு, 7-8 பிள்ளைய கண்டவர் எந்த கையால ஒரு ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் என்கிற பாடம் தெரியாது, இடது கையால குடிக்கிறார். நிறைய பார்க்கிறோம் நின்றுட்டு குடிக்கிறாங்க, நின்றுட்டு உட்கார்ந்து குடிக்கணும் என்கிற சுன்னா தெரியாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் நின்று கொண்டு குடிக்கவானம், தடை செய்தார்கள் இடது கையால் குடிக்கவானம். இடது கையால குடிக்கிறது ஷைத்தான், ஷைத்தான் இடது கையால குடிக்கிற, இடது கையால சாப்பிடுறது ஷைத்தான், தடை செய்தார்கள். ஒருத்தர் இடது கையால குடிச்சு கொண்டிருந்தார், ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க கையை மாத்துங்க, கையை மாத்துங்க, என்ன பெரிய பாவமா இடது கையால குடிக்கிறது, கையை மாத்துங்கன்னு சொன்னாங்க. அவர் மாத்த விரும்பல, அவர் மாத்த விரும்பல, அவருக்கு ஒரு பெருமமா இவர் சொல்லி நம்ம கேட்கணுமா, எங்களுக்கு புத்தி சொல்ல இவர் யாரு, அவருக்கு ஒரு பெருமை, இவர் சொல்லி நான் கேட்க தேவையில்லை சொன்னாரு. பெருமையின் காரணமாக சொன்னாரு வலதுகை இது வேலை செய்யவில்லை, இந்த கை ஏலாது, இது ஃபங்க்ஷன் இல்லை என்று சொன்னாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அது வேலை செய்யலையா, அப்படியே இருந்துட்டு போயிடட்டும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய மௌத்து வரைக்கும் வலது கை வேலை செய்யாமட்டுச்சு. என்ன பாவம், என்ன பெரிய பாவம் செஞ்சார், இடது கையால குடிச்சார். பெருமையின் காரணமாக நபி வலியை மறுத்தார், ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை மறுத்தார். கை அவருடைய மௌத்து வரைக்கும் வலது கை வேலை செய்யாமட்டுச்சு. பாவம் பாக்கியத்தை கெடுக்கும். மனிதன் செய்கின்ற பாவம் அவன் வாழ்க்கையில பாக்கியங்களை கெடுக்கும், அவனுக்கு நிறைய பாக்கியங்கள் தொலைஞ்சு போயிடும், கிடைக்காது, நிலைமைகள் தலைகீழாக மாறும். கண்ணியத்துக்குரியவர்களே பாருங்கள், ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் ஒரு பெண், ஒரு பெண்ணை பற்றி சொன்னார்கள், தஹலத் இம்ராத்துன் அன்னார், ஒரு பொம்புல நரகத்துக்கெல்லாம் அனுப்பினான், அவளே நரகம் போனா. என்ன காரணம், என்ன காரணம், நரகம் போக என்ன பாவம் செஞ்ச, கொலை செய்தா, சூது விளையாடினா, சாராயம் குடித்ததா, விபச்சாரம் செய்தாளா, இல்லை நரகம் போனால் செஞ்ச பாவம் என்ன, ஒரு பூன விஷயத்தில், ஒரு பூனை அதை அடைச்சி வச்சிருந்தா பசி வந்துச்சு, திறந்து விட்டா தேடி தின்று உசுறு பொழைச்சிருக்கும், திறந்து விடவும் இல்லை, அடைச்சி வச்சிருந்தா சாப்பாடு கொடுக்கல, பசி வந்து செத்து போச்சு, இவ்வளவுதான் செஞ்ச பாவம், செஞ்ச பாவம் பூனைக்கு சாப்பாடு கொடுக்கல, பசியில செத்துருச்சு. கண்ணியத்துக்குரியவர்களே எவ்வளவு கவனம் ஐக்கோடும், ஒரு பூனை பசியில செத்து போனதுனால ஒரு பெண்ணுடைய சொர்க்கம் அவளுக்கு இல்லாமல் போய்விட்டது. பாவம் பாக்கியத்தை கெடுக்குது, பாவம் சொர்க்கத்தை இல்லாமலாக்குது, பாவம் அவளை நரகத்துக்கு சொந்தக்காரியாக மாற்றியது, இதுதான் பாவம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்க இருந்தாங்க, ஆரம்பத்தில் சொர்க்கத்தில் இருந்தாங்க, சொர்க்கவாசி, சொர்க்க வாழ்க்கையில் இருந்த அந்த ஆதம் ஏன் இந்த துனியாவுக்கு வந்தாங்க, உலகத்துக்கு வந்த காரணம் என்ன? கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹு தஆலா ஒரு மரத்தை காட்டி லா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத, ஆதம் ஹவ்வா நீங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்தில் எல்லா இன்பங்களையும் அனுபவியுங்கள், ஆனால் இதோ இருக்கிற இந்த மரம் இதுக்கு கிட்ட மட்டும் வந்துடுவார், அதில் உள்ள கனியை சாப்பிட்டுறாதீங்க. அல்லாஹ் வேணாம் என்று சொன்னான், ஒரு தடையை விரித்தான். ஆனால் இபிலீஸ் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆசை வார்த்தைகளை சொன்னான். அல்லாஹ் தஆலா அந்த பழத்தை சாப்பிடக் கூடாதுன்னு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? முக்கியமான ரெண்டு காரணங்கள் ஒன்றுக்குத்தான். இம்மா அந்த கூனா மலக்கையின், அந்த கனியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க ஆதமும் ஹவ்வாவும் மனித ஸ்டேட்டஸ்ல இருந்து மலக்குகளாக மாறுவீர்கள். அதை சாப்பிட்டா அடுத்தது உடனே நடக்கும், நீங்க பார்ப்பீங்க. அவ் தகூனா மினல் காலிதீன், அல்லது அந்த கனியை சாப்பிட்டீங்கன்னா நீங்க சொர்க்கத்துல பெர்மனண்டா உங்களுக்கு இருக்கலாம். சொல்ற செய்திக்கு ஷைத்தான் இபிலீஸ் சத்தியம் பண்ணி சொன்னார், சத்தியமா சொல்றேன், இதுதான் உண்மை. அதை சாப்பிட்டா நீங்க ரெண்டு பேரும் மலக்குகளாக மாறுவீங்க, அல்லது சொர்க்கத்துல பெர்மனண்டா போயிருவீங்க, துனியாக்கு போக தேவைப்படாது. இன்னி லக்குமா லமினன் நாசிஹின், நான் உங்களுக்கு புத்தி சொல்றேன், கேட்கறது கேட்காதது உங்களோட கடமை என்று சொல்லிட்டு போயிட்டான். இவனுடைய ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கிய அந்த ஆதம் அந்த ஹவ்வா ஆசை என்ன, அதை திண்டு மலக்கா மாறும், ஜிப்ரீல் மீகாயில் மாதிரி ஆயிரும், அல்லது சொர்க்கத்துல நிரந்தரமா இருந்துடும். இந்த ஒரு ஆசையிலே போயிட்டு அந்த கனியை சாப்பிட்டார்கள். என்ன நடந்தது? அல்லாஹ் வேணாம் என்று சொன்ன பாவத்தை செய்தார்கள். அந்த பாவம் என்ன செஞ்சிச்சு? சொர்க்க வாழ்க்கையை அவர்களுக்கு ஹராமாக்கியது. இப்ப சொர்க்கம் உங்களுக்கு இல்ல, நீங்க பாவத்தை செஞ்சிட்டீங்க, இப்ப நீங்க துனியாக்கு போங்க, உங்களை சொர்க்கத்துல வச்சுக்கொண்டிருக்கீங்களா? அல்லாஹ் விரட்டினான் சொர்க்கத்திலிருந்து. எதனால? செஞ்ச பாவம் பாக்கியத்தை கெடுத்துருச்சு. இன்னர் ரஜுல் லயஹ்ரமுர் ரிஸ்க் பிஸ்ஸன்பி யுசீபு, மனிதன் செய்கின்ற பாவத்தின் காரணமாக அவன் வாழ்க்கையில ரிசுக்கு பெயர் கெடுக்கப்படுகின்றது. இதை ரசூலுல்லா சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வளவு கவனம் ஐக்கோன். பாவம் என்கிறது மனிதன் வாழ்க்கையில கஷ்டம் கரைச்சல் நோய் நொம்பலங்களை கொண்டு வந்து சேர்க்குது என்கிறத நாங்க பார்க்கிறோம். பனு இஸ்ராயல்களிலே ஒரு வாலிபரை பற்றி ரசூலுல்லா சொன்னார்கள். ஒரு வாலிபர் நடந்து போறார், அவருடைய அழகு மக்கள் பார்த்து பெருமையா கலைச்சாங்க. அவருடைய உடுப்பு, அவருடைய நடை, அவருடைய அழகு மக்களை கவர்ந்தது, பெருமையா கலைக்கிறாங்க. அவருக்கு மிச்சம் மேல போயிட்டார். இன்னைக்கு வாலிபர்கள் அப்படித்தானே, உடுத்திருக்கிற உடுப்பு, அவர் போட்டிருக்கிற டிஷர்ட்டுடைய அளவு தொழுகைக்கு சரி வராது. 13 வயசுல போட்ட டிஷர்ட் 23 வயசுக்கு பொருந்துமா? ட்ரவுசருக்கு பெல்ட் ஏன் போடுறோம்? இடுப்புல இருந்து கலசன் கலராமைக்குத்தான் பெல்ட் போடுறது. ஆனா பெல்ட் இடுப்புக்கு கீழே நிக்குது, இதுக்கு மேல நிக்குது டிஷர்ட். தொழுகையில ருக்குவுக்கு போகும்போது டிஷர்ட் மேலாவது, பெல்ட் ட்ரவுசர் கீழே போகுது. பள்ளி வாசல்ல இருந்து இவனுடைய நஜீஸை காட்டிக் கொண்டிருக்கிறான் அடுத்தவர்களுக்கு. கண்ணியத்துக்குரியவர்களே, தொழுகை என்பது அல்லாஹுவை நெருங்குகின்ற ஒரு இடம். தனது மறைவிடங்களை மறைக்க வேண்டிய இடங்களை அவுரத்தை அடுத்தவர்களுக்கு காட்டி பாவம் செய்கின்ற இடம் அல்ல பள்ளிவாசல். தொழுகைகளுக்கு தோதுவாக உடுப்புகள் அமையும். உடுப்புக்கு ஏற்ற மாதிரி தொழுகை இல்ல, தொழுகைக்கு ஏற்ற மாதிரி உடுப்பு. இன்றைய வாலிபர்கள் அணிகின்ற ஆடை ருக்குவோட தொழுக நாசம், சுஜூதுல இன்னும் கொஞ்சம் பயங்கரமா மறைக்க வேண்டிய அவுரத்துகள் விளங்குது. ஆனா நினைக்கிறோம் தொலை போறோம், எங்க போன ஜும்மாக்கு போட, ஜும்மா இல்ல, ருக்குவோட அவங்க கட்ட முடியுது, தொழுக பாத்தில் பின்னுக்கெல்லாம் விளங்குது. இந்த நஜீசை இந்த அசிங்கத்தை மறைக்க வேண்டிய பகுதிகளை சிலர் தன்னுடைய வீட்டிலையும் இப்படித்தான் இருக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு வாலிபர் தனது உடையிலே ஒரு பெருமை, அவருக்கு அவருடைய நடையில் பெருமை, மக்களும் பெருமையா பேசுறாங்க. சா இவருடைய உடுப்பை பாருங்க, இவருடைய முடிய பாருங்க, இவருடைய டிஷர்ட்ட பாருங்க, இவன் உடுத்திருக்கிற ட்ரௌசரை பாருங்க, மக்கள் பெருமையா பேசுறாங்க. இவருக்கும் கொஞ்சம் பெருமை வளருது, அவருடைய நடை பெருமை கலந்ததாக மாறுது. அல்லாஹ்க்கு பிடிக்கல. பூமியில நீங்க பெருமை நட நடக்கவான் பெருமை கொணம் உங்களுக்கு வேணும். நடையில உடையில பெருமை இருக்கக்கூடாது. பணிவுத்தன்மைக்கும் இந்த வாலிபர் பெருமையில நடந்து போறார். அல்லாஹ் தாலாக்கு பிடிக்கல, வந்துச்சு கோபம். அல்லாஹ் அவர என்ன செய்தான் தெரியுமா? அந்த வாலிபர பெருமைக்கு உடை அணுகின்ற, பெருமைக்கு நடை நடக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு பாடம். அல்லாஹ் தாலா அந்த வாலிபர சின்னதா மாற்றினான், பிலா கொட்டைய போல, கடலை கொட்டைய போல. அந்த அஞ்சு அடி ஆறு அடி மனுஷனை அல்லாஹ் சின்னதாக ஒரு வித்தாக மாத்தி அந்த வித்து இன்றைக்கும் பூமிக்குள்ள புதஞ்சு கொண்டிருக்கு. காரூன் அவன் வீட்டோட அவன் சொத்தோட உள்ளுக்கு போய்கொண்டிருக்கிறது போல பெருமை அடித்து அந்த வாலிபனை இன்றைக்கும் பூமி விழுங்கிக் கொண்டிருக்குது. கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் பாவம். பாவம் சாதாரணமானது அல்ல. நமக்கு முன்னுள்ள எத்தனையோ பேர்களை இது பழிவாங்கி இருக்கிறது. இந்த பாவத்தை அப்பப்ப தௌபா செஞ்சு அழிச்சிடும், இல்ல அது அப்படியே வச்சிட்டு இருந்தா அது எங்களை அழிக்கும், எங்களை சோதனைகளை கொண்டு வந்து சேர்க்கும். தொழுகையில தொழக்கூடிய விஷயத்துல பாருங்க, இமாம் தொழுகை நடத்துறாரு, நாங்க பின்னால நின்று தொழுகிறோம். ஆனால் நாங்க என்ன செய்யணும்? இமாம முந்த கூடாது. தொழுகையில இமாமுக்கு முன்னுக்கு ருக்குக்கு போகவும் கூடாது, இமாமுக்கு முன்னுக்கு சுஜூது போகவும் கூடாது. இது தவறு, இது பாவம். ஹதீஸ்ல வந்திருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அமா யக்ஷா அஹதுக்கும், உங்கள்ல ஒருத்தருக்கு பயம் இல்லையா, நீங்க பயப்படலையா இமாமுக்கு முன்னுக்கு உங்களோட தலைய நீங்க தூக்கினா? சுஜூதுல இமாம் இருக்கிறார், உங்களுக்கு அவசரம், பின்னுக்கு இருந்து தலைய தூக்குறீங்க, இமாமுக்கு முன்னுக்கு செயல்படுறீங்க, இமாம முந்தி தொழுறீங்க, உங்களுக்கு பயம் இல்லையா? அல்லாஹ் உங்களோட மூஞ்ச கழுத மூஞ்சாக மாத்துவான், கழுத முகமா மாத்துவான். இமாமுக்கு முந்தி செயல்பட்டா என்ன பெரிய பாவமா? இமாமுக்கு முந்தி சுஜூது போற என்ன பெரிய பாவமா? நாங்க நினைக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், கழுத மூஞ்சா உங்களோட மூஞ்சி மாறும். எப்ப? இமாமுக்கு முன்னுக்கு நீங்க செயல்பட்டா. அல்லாஹ்வோட கோபம் என்கிறது அப்படித்தான் பாவம். அந்த பாவம் அது எங்கால யார எப்ப பிடிக்கும்னு தெரியாது. எப்பவும் நம்ம தௌபா செய்து பாவத்திலிருந்து பரிசுத்தமாவிடும். ஒரு பெரிய முஹாதிஸ் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் முன்னுக்கு இல்ல, பொம்பளைகளை போல கேட்டுனது பின்னால நின்றுதான் பாடம் நடத்துறார். கேட்டுனது பின்னால மாணவர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, ஏ ஷேக் அவர்களே, கேட்டுனுக்கு பின்னால நிக்கிறீங்களே, என்ன காரணம்? உங்களோட முகத்தை எங்களால பார்க்க முடியாதா? அவர் சொன்னாரு, ஹதீஸ் வந்திருக்கிறே, இமாமுக்கு முன்னுக்கு தலைய தூக்கினா கழுத மூஞ்சா மாறும் என்று சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, இப்படி நடக்குமா என்கிற சந்தேகம் வந்தது. ஒரு நாள் தொழுகையிலே நான் தலையை தூக்கினேன், அல்லாஹ் என்ற முகத்தை கழுத முகமாக மாற்றிட்டான், அதான் நான் மறைஞ்சிருக்கிறேன் என்று அந்த ஷேகுல் ஹதீஸ் அவர்கள் சொல்லுகின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் பாவம். இபிலீஸ் எங்கிருந்தான்? இபிலீஸ் ஆரம்பத்திலே அவன் பெரிய அந்தஸ்தோடு இருந்தான், வானலோக ஆட்சியில இருந்தான், சில மலக்குமார்களுக்கு கூட அவன் பொறுப்பாளராக இருந்தான். இப்படிப்பட்ட இபிலீஸ் இன்றைக்கு கேடு கட்டவனாக, கீழ் சாதியாக, நரகவாசியாக ஆக்கப்பட்ட காரணம் என்ன? அவன் செஞ்ச பாவம். என்ன பாவம் செஞ்சான்? அல்லாஹ் தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை படைச்சி அல்லாஹ் சொன்னான், மலக்குகளே, இப்லீஸே, உஸ்ஜுது லி ஆதம், நீங்க எல்லாம் ஆதமுக்கு சுஜூதுக்கு போங்க, ஆதமுக்கு சஜதா செய்யுங்க. அல்லாஹ் சொன்னான், சஜதல் மலாயிக்கா, எல்லா மலக்குமார்களும் சுஜூதுல போயிட்டாங்க, இல்லா இப்லீஸ், இப்லீஸ தவிர அவன் முதுகு வளையல்ல, நிமிர்ந்து நின்றான். அல்லாஹ் சுஜூதுக்கு அழைக்கிறான், ஆனா அவன் நிமிர்ந்து நின்றான். அதான் சொல்லப்படுகிறது. ஒரு நாளைக்கு 5 நேரம் பாங்க் சொல்லப்படுகிறது. கொஞ்சம் பேர் வாராங்க, மற்ற அதிகமானவர்கள் நேரம் நிக்கிறாங்க. இதெல்லாம் வளையாது, இதெல்லாம் சுஜூதுக்கு போகாது, இதெல்லாம் இப்லீஸ போல என்று சொல்லாமல் சொல்லுகின்றார்கள். அவ்வளவு பெரிய குற்றம் இது. கண்ணியத்துக்குரியவர்களே, சுஜூதுக்கு அல்லாஹ் அழைக்கின்ற போது மலக்குமார்கள் எல்லாம் உடனே சுஜூதுல போனாங்க. ஆனால் இப்லீஸ், நான் செய்ய மாட்டேன், நான் சுஜூதுக்கு போக மாட்டேன், நான் யாரு இவருக்கு சுஜூது செய்ய என்று பெருமை அடித்தான். பொல்லாத சீதேவிகளே, உள்ளத்தில் கொள்ளுங்க இந்த சம்பவத்தை. அதுல இன்னொன்று, இப்லீஸ் சுஜூது செய்ய முடியாது என்று சொன்னது யாருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுக்கு இல்ல, அல்லாஹ்வுக்கு இல்ல. அல்லாஹ் இப்லீஸ பார்த்து, நீ எனக்கு சுஜூது செய்யன்னு சொல்லி இருந்தா அவன் கியாமம் வரைக்கும் சுஜூதுல நீப்பான். அல்லாஹ் சுஜூதுக்கு தகுதியானவன். அவன் சுஜூது செய்ய இயலாமன்னு சொன்னது யாருக்கு? இந்த ஆதமுக்கு. என்னால சுஜூது செய்ய முடியாது, உனக்கு செய்ய சொல்லு நான் செய்வேன், ஆனா இவருக்கு என்னால சுஜூது செய்ய முடியாது. அப்படி பார்த்தா தொழுகை இல்லாத சீதேவிகள், தொழுகை இல்லாத சகோதரர்கள் சிந்திக்கணும். இப்லீஸ் கூட அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்ய இயலாண்டு சொல்லல, அவன் சொன்னதெல்லாம் இந்த ஆதமுக்கு என்னால சுஜூது செய்ய முடியாது. ஆனால் தொழாமல் இருக்கின்றவர்கள் அல்லாஹ்வுக்கு நேரடியாக சுஜூதை நாளாந்தம் மறுக்கிறார்கள், ஒவ்வொரு நாளும். அப்படி பார்த்தா இப்லீஸ விட தொழாதவங்களுக்கு கொஞ்சம் தைரியம் கூட. இப்லீஸ் கூட அதுக்கு துணி அல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய பாவம் அந்த இப்லீஸ். ஒரு சுஜூதை தான் மறுத்தான், ஆனால் தொழாதவர்கள் ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுக்கு 34 சுஜூதுகளை மறுக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 34 சுஜூத், எவ்வளவு பெரிய பாவம். ஒரு சுஜூதை மறுத்த இப்லீஸ், அல்லாஹ் அவனை சபித்தான், நரகத்தை ஹராமாக்கினான், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை அவனுக்கு ஹராமாக்கினான், நிரந்தர நரகவாசியாக அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த இப்லீஸ் சொர்க்கத்தில் இருந்துட்டு விபச்சாரம் செய்யல, கொலை செய்யல, சூது விளையாடல, அடுத்தவனுக்கு பொல்லு வைக்கல, அவன் செஞ்சதெல்லாம் ஒரே ஒரு சுஜூதை விட்டான், காலமெல்லாம் நாசமா போனான். தொழாதவர்கள் இதிலிருந்து ஒரு பாடம் படிக்கணும், தௌபா செய்யணும். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவேதான் பாவம் என்பது அது எந்த பக்கத்தால் வந்து எங்களை அழிக்கும், எங்களை தேடி எங்களை அழிக்கும் என்று சொல்ல முடியாது. எனவே எப்பொழுதுமே நாம் பாவத்திலிருந்து என்றையும் என்றைக்கும் தௌபா செய்து தயாராக இருப்பது நம்முடைய கடமை. மசூத் அலிம் அல்லாஹ் அவங்கள கபரை வெளிச்சமாக்கணும் ஒரு சம்பவம் சொன்னாங்க. பாவத்தினுடைய விளைவுகள் சம்பந்தமாக ஒரு பெரிய வசதிக்காரன் மனைவியோடு சந்தோஷமாக ஒரு நாள் பகல் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது கதவு தட்டப்படுகிறது. அல்லாஹ் இவனுக்கு நிறைய வசதிகளை கொடுத்திருக்கிறான். ஏழை கதவை தட்டுகின்றார், சாப்பாடு தாங்க பசிக்குதுன்னு சொல்றாரு. ஆனா இந்த வசதிக்கார கணவன், இந்த பணக்கார கணவனுக்கு உதவுகின்ற மனசு இல்லை. ஏசி விரட்டிட்டான், இது ஒரு பாவம். பிச்சைக்காரனை கொடுக்காம ஏசி விரட்டுறது ஒரு பாவம். சாப்பாடு கேட்கும் போது எதையாவது கொடுத்து அனுப்பணும். ரசூலுல்லாஹ் எதையாவது கொடுத்து அனுப்புவாங்க, சொல்லுவாங்க உங்களிடத்துல யாராவது ஏதாவது கேட்டு வந்தா என்னமாவது கொடுங்க. அப்படி இல்ல, ஒரு அழகான அவருடைய மனம் குளிரக்கூடிய ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி அனுப்புங்க என்று சொல்லுவாங்க. எனவே இந்த பிச்சைக்காரர் பணக்காரரால ஏச்சு கேட்டு போயிட்டார். அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க அந்த ஏழைக்கு பங்கு வைக்கல, அல்லாஹ்க்கு பிடிக்கல இந்த செயல். அல்லாஹ் இவரை சோதிக்க தொடங்கினார்.
சோதிச்சு சோதிச்சு இவருடைய வியாபாரத்தில் இவருக்கு பிரச்சனை வந்துச்சு. காலப்போக்கில் கடனாளியாக மாறினாரு. ஊர் மக்கள் எல்லாம் இவரை தேடி வர தொடங்கிட்டாங்க. மனைவிக்கும் பிரச்சனை, இவருக்கு ஊர்ல இருக்க இல்லாத பிரச்சனை. அல்லாஹ் என்ன செஞ்சான், இந்த மனைவியையும் இவரை விட்டு பிரிச்சு விட்டுட்டான். என்ன பாவம் செஞ்ச, ஒரு ஏழையை விரட்டி அடித்த பாவம. அவருடைய சொத்தை அல்லாஹ் பிடுங்கினான். இரண்டாவது அந்த மனைவியை அல்லாஹ் பிரிச்சு விட்டுட்டான். இது அவரே தெரியாது, நான் நீங்க பேசுவோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப அவரு விடுபட்டுட்டாரு. மனைவி ஒரு சாலிகானவள், இவள் பிரிஞ்சு சில வருஷங்களுக்கு பின்னால் இன்னும் ஒரு செல்வந்தனோடு இவக்கு வாழ்க்கப்பட்டு கல்யாணம் முடிச்சு இரண்டாவது கல்யாணத்தில் அந்த செல்வந்தனோட சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சில வருஷங்களுக்கு பின்னால இந்த நேரத்தில் இந்த புதிய கணவரோடு சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது கதவு தட்டப்படுகிறது. ஒரு ஏழை சாப்பாடு தாங்க என்று பிச்சை கேட்கிறார். இந்த நேரத்தில் அந்த மனைவி கணவனை பார்க்கிறார், கணவன் மனைவியை பார்க்கிற, ரெண்டு பேருக்கும் சந்தோஷம். ஒரு ஏழை வந்திருக்கிறாரு, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், நாங்க கொடுக்கணும், இதுதான் அல்லாஹ்வுக்கு செலுத்துகின்ற நன்றி, அப்படி சொல்லி மனைவி கிட்ட சொல்லுகிறார். அந்த கணவர் ஏதாவது ஒரு புடி சோத்தை போட்டுக்கொண்டு கொடுத்துட்டு வா. அந்த மனைவி சந்தோஷமாக ஒரு புடி சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு போய் அந்த பிச்சைக்காரனுக்கு கை நீட்டி கொடுத்து விட்டு அழுது அழுது திரும்பி வருகிறாள். கணவன் கேட்கிறாரு, ஏன் அழுகுறாய்? அவ சொன்னா, நான் நேரத்தோட ஒரு வாழ்க்கப்பட்டிருந்தேனே ஒரு வசதிக்கார கணவருக்கு, அந்த கணவர் தான் இன்றைக்கு எங்கள்கிட்ட கை நீட்டி பிச்சை கேட்டுட்டு போறாரு. அந்த கணவர் அல்லாஹு தஆலா ஒரு ஏழையை விரட்டிய பாவம், பணத்தை புடுங்கினான். இரண்டாவது அந்த சாலிகான மனைவியையும் புடுங்கினான். கண்ணியத்துக்குரியவர்களே, இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான சம்பவம். புதிய கணவர் இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்து கடைசியா சொன்னாரு, நீங்க சொல்றது ஆச்சரியமா தான் இருக்குது, அதை விட ஒரு ஆச்சரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? என்ன? நீங்களும் முந்தின கணவரும் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஒரு பிச்சைக்காரன் வந்து கதவை தட்டி சாப்பாடு தாங்கன்னு கேட்டானே, அவன் யாரு தெரியுமா? அவன் நான் தான் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா நிலைமைகளை தலைகீழாக மாற்றுகின்றான். இது எமது பாவங்கள் எம்மை அழிப்பதற்காக தயாராக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போனாங்க. அரசன் ஜெயிலுக்கு அனுப்பி வச்சான். சில வருஷங்கள் போய்விட்டது. சில காலங்களுக்கு பின்னால் அரசனிடத்திலே போகக்கூடிய ஒருத்தருக்கு சொன்னாங்க, நினைவுபடுத்துங்க, என்ன எடுக்க சொல்லுங்க என்று சொல்லி அனுப்பினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு நபி தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கையேந்தோடும். ஒவ்வொரு மூமினும் தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அல்லாஹ்விடத்தில் கையேந்த வேண்டும். மனிதர்களிடத்தில் கெஞ்சுவதல்ல, அந்நியர்களிடத்தில் கெஞ்சுவதல்ல, காபிர்களிடத்தில் எங்களுடைய தேவைகளை கெஞ்சுவதல்ல. ஒவ்வொருவரும் எங்களுடைய ஈமானை நினைவுபடுத்த வேண்டும். அல்லாஹ்விடம் நாம் கையேந்துகின்ற பழக்கம் நமக்கு வர வேண்டும். இதுதான் ஈமான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை அல்லாஹ்விடத்தில் சொல்ல மறந்து அரசனுக்கிட்ட நினைவுபடுத்தினாங்க. அல்லாஹ்வுக்கு வந்தது கோபம். என்ன என்ன விட்டுட்டு அரசனுக்கிட்ட சொல்றீங்களா? உங்களோட காலத்தில் இருக்கிற தலைவர்கள்ட்ட சொல்றீங்களா? உங்களோட பொறுப்பாளர்கள்ட்ட சொல்றீங்களா? நான் இதை விடமாட்டேன், சொல்ல விடமாட்டேன். அல்லாஹ் என்ன செஞ்சான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாருக்கிட்ட மெசேஜ் அனுப்பினாங்களோ அல்லாஹ் அவருக்கு மறதியை ஏற்படுத்தி விட்டான். அவர் போய் சொல்ல கிடைக்கல, மறந்துட்டார். அல்லாஹ் மறக்க செய்தான். ஒவ்வொரு முஸ்லீமும் அல்லாஹ்விடத்திலே தேவைகளுக்கு கையேந்துகின்ற பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு அம்சம். மறந்தது மட்டுமல்ல, இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜெயிலிலே இன்னும் பல வருடங்கள் இருக்க வேண்டி வந்தது. இதனால அல்லாஹ்விடத்தில் சொல்லாம அடியார்களிடத்தில் கையேந்திரீங்களா, நீங்க செஞ்சது ஒரு குற்றம், அந்த குற்றத்துக்கு இன்னும் பல வருஷங்கள் ஜெயில் வாழ்க்கையை அனுபவியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவேதான் நமது வாழ்விலே எத்தனையோ பாவங்களுக்கு மேல் பாவங்களை நாம் செய்துவிட்டு ஏதோ நிம்மதியாக இருப்பது போல் நமக்கு விளங்குகின்றது. ஆனால் இந்த பாவங்கள், இதை நாம் அழிக்க வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே கெஞ்ச வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும். தௌபா என்பது ரமலானில் மட்டுமல்ல, வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹ் அவர்கள் 100 தடவைக்கு மேல் இஸ்திகபார் செய்வார்கள், பாவ மன்னிப்பு தேடுவார்கள். ஏன்? எங்கட பாவங்கள் எங்களை அழிச்சிடக் கூடாது, எங்களுக்கு இறங்கவிருக்கின்ற ரிசுக்கை அது தடை செய்துவிடக் கூடாது என்பதற்காக. எப்பொழுதுமே ஒரு முஸ்லிம் பாவத்திலிருந்து பரிசுத்தமாய் இருப்பது ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா எங்களுடைய பாவங்களுக்காக எம்மோடு கோபித்து விட்டால் அவனுடைய அழிவு, அவனுடைய சோதனைகள் மிகவும் நெருக்கமாகவே இருக்கின்றது. ஆங்காங்கே சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், ஆங்காங்கே ஆயிரக்கணக்கானவர்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். பூமி அதிர்ச்சிகளா அல்லது சுனாமி அனர்த்தங்களா, வேறு பிரச்சனைகளா? அல்லாஹ் உயிர்களை பாவங்களின் காரணமாக உலகளாவிய ரீதியிலே வாங்கிக் கொண்டே இருக்கிறான். நாமும் உணர்வோம், நமக்கு இறங்கி இருக்கின்ற அனைத்து சோதனைகளுக்கும் நாம் செய்த பாவங்கள் தான் காரணம் என்பதை உணர்ந்து அவன் பக்கம் தௌபா செய்து மீளுவோம். அல்லாஹ் தஆலா உண்மையான தௌபாவை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக. யா அல்லாஹ், நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்து வைத்திருக்கும் பாவங்களை எங்களை விட்டும் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. ரஹ்மானே, எங்களுக்கு இறங்கி இருக்கின்ற சோதனைகள், எங்களுக்கு இறங்கி இருக்கின்ற மனக்கவலைகள் அனைத்துக்கும் காரணம் நாம் செய்த பாவங்கள் என்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். ரஹ்மானே, எங்களை பாவத்திலிருந்து பாதுகாப்பாயாக, நாம் செய்த பாவங்களை மன்னித்திடுவாயாக. எமது கூட்டம் குடும்பத்தவர்களை, எமது பொறுப்பிலே உள்ளவர்களை பாவத்திலிருந்து பாதுகாத்திடுவாயாக, நன்மைகளுக்கு வழிவகுப்பாயாக, பாவங்களிலே வெறுப்பை உண்டு பண்ணுவாயாக. ரஹ்மானே, கடைசி நேரத்திலும் நமது வாழ்வில் எல்லா நேரங்களிலும் நன்மைகளையே செய்வதற்கு நமக்கு உதவி செய்வாயாக. வாஹிர் தவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.